2021 20-க்கும் மேற்பட்ட குழுக்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு வருகின்ற டிசம்பர் 4 மாலை 4:30 துவங்குகிறது. இந்நிகழ்வினை கேசி திருச்சி யூடியூப் சேனலில் நேரடியாக கண்டு பங்கேற்கும் குழுக்களோடு இணைந்து பிறக்க போகும் பாலன் இயேசுவை பாடி புகழ்ந்து வரவேற்போம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். லூக்கா செய்தி அதிகாரம் 6 இறைத்திருவசனங்கள் 36. இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர், கருணையின் தேவன். அந்த ஆண்டவர் இன்று நமக்கு விருந்தளிக்கும் இறைவனாக முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் எண்பிக்கப்படுகின்றார். இந்த உலகத்து உணவை உண்ணும் பொழுது அது நமக்கு உடலை சார்ந்த வலுவை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் விண்ணக உணவு நமது ஆன்மாவை பரிசுத்தமாக்கக்கூடிய உணவு. எனவே அன்பு நெஞ்சங்களே, எத்தனையோ முறை இந்த ஆண்டவருடைய உணவை, திவ்ய நற்கருணையை நமது வாழ்க்கையில் உண்டு வருகின்றோம். ஆனால் அப்பேற்பட்ட ஆண்டவர் நமது ஆன்மாவை பரிசுத்தம் செய்தும் இன்னும் அதிகமான பாவங்களால் நம்முடைய ஆன்மா அழுக்குபடிந்திருக்கிறது. எனவே கண்களை மூடி கரங்களை குவித்து பாவக்கரை படிந்த நம்முடைய ஆன்மாவை ஆண்டவர் இன்று தம்முடைய உடலை கொடுத்து பரிசுத்தமாக்க ஆசைப்படுகின்றார். அன்பு நெஞ்சங்களே, இந்த நல்ல நேரத்தில் கல்வாரி திருப்புளியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். பாவங்களை கழுவ ஆண்டவர் தயாராக இருக்கின்றார். பாவங்களை ஏற்று வருந்தி திருந்த நாம் தயாராகும் விதமாக ஆன்ம பரிசோதனை செய்து சுய ஆய்வு செய்து நாம் செய்த அத்தனை பாவங்களையும் நம் மனக்கண்முன் கொண்டு வருவோம். அப்பேற்பட்ட பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரி உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித நெய்மறையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வு களைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது இறைத்தன்மையின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை தயாரிப்பீராக. அதனால் உம் திருமகன் கிறிஸ்து வருகின்ற போது நிலை வாழ்வின் விருந்துக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக காணப்படவும் அவரே அளிக்கும் விண்ணக உணவை பெற்றுக் கொள்ளவும் உரிமை பேற்றை அடைவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார், எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 25, இறை திருவார்த்தைகள் 6-10 முடிய. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம், ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
இருக்கின்ற போது
சுத்தனச்சியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயின செய்தி இயல் 15 இறை திருவசனங்கள் 29-37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாகச் சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கின்றேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
உண்மையான அன்புக்கு ஏமாறத் தெரியும், ஆனால் ஏமாற்றத் தெரியாது. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த சனிக்கிழமை நவம்பர் 27 மதியம் சரியாக 2 மணிக்கு நாங்கள் தங்கியிருக்கின்ற தில்லைநகர் 10வது குறுக்கு சாலையில் பதோனி கப்புச்சியன் உளவியல் மையம் இருக்கிறது. அங்கே ஒரு நபர் தள்ளாடி வந்தார். தள்ளாடி வருவது பசியால் இருக்குமோ என்று அவர் கூக்குரலுக்கு செவிமடுத்து நான் முன்பக்கம் இல்லத்தின் முன்பக்கம் சென்றேன். அவர், சார் சாப்பாடு இருக்குமா சார் அப்படின்னு தள்ளாடி கேட்கும் பொழுது எனக்கு தெரிந்தது, பசியால் மட்டும் தள்ளாடவில்லை, பாருக்கு சென்றதனால் அவர் தள்ளாடினார். குடித்திருப்பது போல தெரிந்திருந்தது. குடித்தாலும் என்ன, உணவு கேட்கிறாரே என்று சொல்லி என்னையா உங்களுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாரு. உட்காருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு சொல்லி உட்கார சொல்லிட்டு அதன் பிறகு உள்ளே போய் கிச்சனில் பார்த்தா நாங்கள் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சாப்பாடு இருந்தது. மீன் குழம்பு இருந்த சாப்பாடு எல்லாம் நிறையாவே இருந்துச்சு. போட்டு மீன் குழம்பை நிறைய ஊற்றி அவர்கிட்ட போய் உட்காந்துருந்த நபர்கிட்ட கொடுத்தேன். அவர் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. திரும்பி போனேன். என்ன சார், கொஞ்சம் ரசம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னு ரசத்தை ஊற்றினேன். அதன் பிறகு சாப்பிட முயற்சி எடுத்துருப்பார் போலருக்கு சாப்பிட முடியலை. அவர் போதுமானதை சாப்பிட்டுட்டு, ஏன்னா குடித்த பிறகு அவ்வளோ சாப்பிட முடியாது. அவர் உடனே என்னை கூப்பிட்டு, சார் ஒரு கேரி பேக்கு இருந்தால் கொடுங்க அப்படின்னாரு. ஏன்ப்பா அப்படின்னு கேட்டேன். என்னுடைய மகன் வீட்டில் பசியாக இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடை கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா அப்படின்னு, கேரி பேக் இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாக இருக்குதுன்னு சொல்லி உணவு கொண்டு போகக்கூடிய ஒரு டப்பாக இருந்துச்சு, அதை கொடுத்தேன். அதில் வச்சுட்டு எழுந்து கை கழுவுறதுக்கு முடியலை அவரால். என்னையை கூப்பிட்டு, கொஞ்சம் கை பிடிக்கிறீங்களா அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. சாப்பாடு கொடுத்துட்டோம், இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பானா அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க வீட்டிலலாம் நம்ம கிராமத்தில். இருந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அவரை நல்லா ரெண்டு தோல் பட்டையை தூக்கி அப்படி ஆளை தூக்கி விட்டு அதன் பிறகு கை கழுவும் அவரால் முடியலை, அப்படியே ஆடிக்கிட்டு இருந்தார். பரவாயில்ல வாங்கையா அப்படின்னு சொல்லி அந்த பைப்பில் இருந்த தண்ணியை கொடுத்து கை கழுவ உதவி செஞ்சுட்டு அந்த தட்டை வாங்கிட்டு பத்திரமா வீட்டில் போய் நல்லா படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையான அன்புக்கு ஏமாற தெரியும், ஆனால் ஏமாற்ற தெரியாது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாருடைய கூற்றுக்கு இணங்க, ஒரு மனிதன் கஷ்டப்படுவதை, துன்பப்படுவதை, துயரப்படுவதை கண்டும் மற்றொரு மனிதன் இரக்கம் கொள்ளவில்லை என்றால் அவன் இருந்தும் பயனில்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அன்பு நெஞ்சங்களை, இன்று பல நபர்கள் பல முறை நம்மை தேடி வருகின்றார்கள், நம்மிடம் உதவி கேட்கின்றார்கள். ஆனால் நாம் உதவி செய்வதற்கு முன்பதாக 1008 கேள்வி கேட்கின்றோம். ஏனென்றால் நாம் ஏமாந்து போய்கூடக்கூடாது, நம்ம ஏமாந்துடக்கூடாது, நம்மை பிறர் ஏமாற்றிவிடக்கூடாது என்று மிகவும் கவனமாக இருக்கிறோம். தெரு ஓரமாக போகிற வாழைப்பழம் விற்கிற பாட்டிக்கிட்டையும், கீரை விற்கிற பாட்டிக்கிட்டையும், கடலை விற்கிற ஐயா கிட்டையும் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்னு பேரம் பேசுகிறோம், 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டு போன பிறகு பேரம் பேச முடியுமா? எடுத்த பில்லு போட்டு கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை டிஸ்கவுண்டில் இருந்தால் ஒரு 10 விழுக்காடுன்னு சொல்லி அதுலேயும் விலையை ஏற்றி நம்ம எவ்வளவோ ஏமாற்றக்கூடிய நபர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள். செய்தித்தாள் நபர்கள் நம்ம ஏமாற்றவில்லையா? டிவி சேனல்ஸ் நம்ம ஏமாத்தலையா? பால்காரன் நம்மளை ஏமாத்தலையா? அல்லது இந்த அரசியல் தலைவர்கள் நம்ம ஏமாற்றவில்லையா? ஆனால் இவர்களெல்லாம் நம்ம ஏமாற்றும் பொழுது நாம் மிக மிக கவனமற்றவர்களாக, கவலை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஏழை எளிய மக்கள், பசியால் வாடும் மக்கள், வறுமையால் வாடும் மக்கள் நம்மை தேடி வரும் பொழுது நாம் நம்முடைய அறிவையும் ஞானத்தையும் பயன்படுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிறப்பை ஒட்டி தயாரிக்கும் காலமான இந்த திருவருகை காலத்தில் நாம் இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு விழா என்பது மிகப்பெரிய விழா. எங்களுடைய சபையை தோற்றுவித்த புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவார், த ஃபீஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபீஸ்ட், எல்லா திருவிழாக்களுக்கும் சிறந்த திருவிழா இயேசு பிறந்தது என்று சொல்வார். இயேசு பிறப்பு விழாவை நாம் கொண்டாடும் பொழுது நாம் அனைவருக்கும் தெரியும் இயேசு எங்கே பிறந்தார் என்றால், மாட்டுத் தொழுவத்தில். அதுவும் குறிப்பிட்ட இடம் நமக்கு மிக மிக அவசியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அந்த மாட்டுத் தொழுவத்தில் தீவனம் போடுகின்ற அந்த மிருகங்களுக்கு தீவனம் போடுகின்ற அந்த தொட்டியில், தீவன தொட்டியில் பிறந்தார். தீவன தொட்டியில் கிடைத்திருந்தார்கள். அந்த தீவன தொட்டியில் கிடைத்திருப்பது நம்முடைய விவிலிய பின்னணியில் பார்க்கையில்
நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தது உங்களுக்கும் எனக்கும் உணவாக, ஆன்மீக உணவாக. நாம் பாவத்தில் விழாத வண்ணம் பாவத்திற்கு ஏதுவான சந்தர்ப்பங்களையும் நாம் விட்டு விலகும் வண்ணம் நமக்கு பலத்தை, ஆன்மீக பலத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு நமக்கு உணவாக மாறுமாறு உணவாகவே தன்னை கொடுக்குமாறு தான், கொடுக்கும் அளவுக்கு அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்தியில் முதல் வாசகம் சரி, நற்செய்தி வாசகம் சரி, விருந்தை பற்றி குறிப்பிடுகிறது. எனக்கு உண்மையிலேயே பிடித்த ஒரு அருமையான பாடல், நற்கருணை பாடல், விருந்தீது அன்பின் விருந்தீது, விருந்தீது உறவின் விருந்தீது, கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடி விருந்துண்போம். விருந்தீது அன்பின் விருந்தீது, விருந்தீது உறவின் விருந்தீது. ஆமாங்க, நம்ம யாரோடு உறவோடு இல்லாம இருக்கிறோமோ அவங்க வீட்டில் போய் சாப்பிடவே மாட்டோம். நம்முடைய சொந்த பங்காளியா இருக்கலாம், சொந்த உறமுறையா இருக்கலாம், ஒரு கடமைக்காக அவங்களோட சரிசமமா நம்ம சமாதானமா இல்லைன்னு வச்சுக்கங்களேன், சரியான சமாதானத்தோடு வாழவில்லை என்றால், ஒருவேளை கடமைக்காக திருமணத்துக்கு போவோம் ஆனால் திருமண விருந்தில் பங்கெடுக்க மாட்டோம். ஆக உணவு என்பது உறவின் அடையாளமாக இருக்கிறது. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 4000 நபர்களுக்கு உணவளிக்கின்றார். இரக்கம் கொண்டவர் ஆண்டவர், கருணை உள்ளவர் ஆண்டவர். யோவான் நற்செய்தி 10:10 அருமையாக பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் எனது ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நாம் வாழ்வை பெற தன்னுடைய வாழ்வை கொடுத்தவர் ஆண்டவர், கருணை உள்ளவர். ஆக இந்த 4000 நபர்களுக்கு உணவு அளித்ததை நம்ம வரலாற்று பின்னணி நோக்கி பார்க்கையில், வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றார்கள், ஆண்டவருடைய நற்செய்தி பணியில தொடக்கம் முதல் முடிவு வரை 3 விதமான விருந்து கொடுக்கின்றார், உணவை படைக்கின்றார், உணவு கொடுக்கின்றார். தொடக்கத்தில் பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி 14:13 23-21 உடைய வசனங்களில் நாம் அனைவரும் அறிந்ததை போல, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளிக்கின்றார் ஆண்டவர். இந்த விருந்தானது எப்படி சொல்கிறார்கள் என்றால், புறவினத்தாருக்காக கொடுக்கப்பட்ட விருந்து. இயேசு ஆண்டவர் தன்னை சார்ந்த நபர்களுக்கு மாத்திரம் உணவு கொடுப்பவர் அல்ல, எல்லோருக்கும் உணவு கொடுப்பவர். ஆக புறவினத்தாருக்கு இதை இன்னும், இந்த முதல் வகை விருந்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இரண்டாவது வகை விருந்து என்பது அதே மத்தேயு நற்செய்தியில் 15:32-39 இன்று நாம் வாசித்த நற்செய்தி. அன்பு நெஞ்சங்களே, இங்கு 4000 நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், யூத மக்கள் மற்றும் புறவினத்தார்கள் அனைவரும் சேர்ந்திருந்தார்களாம். தீர் சீதோன் பகுதியை சேர்ந்தவர்கள். அந்த முதல் விருந்து 5000 பேர் கொடுத்தார்ல, அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறார்கள் என்றால், கலிலேயாவை சுற்றியுள்ள பகுதியாக இருந்தது. அதன் பிறகு அவர் தீர் சீதோன் பகுதிகளுக்கு செல்கிறார். ஆக இந்த முதல் வகையிலிருந்து இரண்டாவது வகை விருந்துக்கு செல்லும் பொழுது எல்லோரையும் இணைக்கக்கூடிய நபராக ஆண்டவர் இருக்கிறார், எல்லோருக்கும் விருந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, தன்னை சார்ந்த யூத குலத்திற்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் கொடுப்பவராக இருக்கின்றார். இந்த இரண்டு வகை விருந்தை கடந்து 3வது வகை விருந்து மிக மிக முக்கியமானது. நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் மத்தேயு நற்செய்தி 26வது வசனம், 26-30 முறை பார்க்கிறோம். அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவருடைய ரா உணவு, ஆண்டவருடைய கடைசி திருவிருந்து தன்னுடைய சீடர்களோடு. நாம் இன்று நாம் அனைவரும் கல்வாரி திருப்பலியாக இன்று கொண்டாடுகிறோமே, அது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய ரா உணவை குறிக்கிறது. முதல் ஆண்டவர் அவருடைய நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அப்பத்தை எடுத்து கிண்ணத்தை எடுத்து அவர்களோடு பகிர்ந்து கொண்டாரே அதனுடைய நினைவாகத்தான் நாம் இந்த திருப்பலி கொண்டாடுகிறோம். எனவே முதல் அந்த உடல் பசியை ஆண்டவர் போக்கினார். அதிலும் யூத மக்களை சார்ந்த ஒரு குலத்தவர்களுக்கு முதலில் கொடுத்தார், அதன் பிறகு புறவனத்தாரையும் அதில் இணைத்தார். அதன் பிறகு பார்க்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக உடல் பசியை மட்டுமல்ல ஆன்ம பசியை போக்குகின்ற உணவை ஆண்டவர் கொடுக்கின்றார். இதுதான் ஆன்மாவுக்கு ஏற்ற உணவு. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நற்கருணை, நற்கருணையை உட்கொள்கின்ற நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது. மத்தேயுவின் செய்தி 8:8 பார்க்கிறோம். 101 தலைவன் சொல்கிறான், ஆண்டவரே, ஆண்டவர் இயேசுவே, இயேசுவே, நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், நீர் என் கூடாரத்திற்குள் நுழைவதற்கு நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது வேலையால் குணமடைவான், எனது பணியால் குணமடைவான். அந்த வார்த்தை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்கிறதுக்கு முன்னே சொல்கிறோம். ஆக அந்த 101 தலைவனுடைய கூற்று இரண்டு விஷயங்களை குறிக்கிறது. ஒன்று, நமது தகுதியின்மையை நாம் உணர வேண்டும். 101 தலைவன் தன்னுடைய தகுதியின்மையை உணர்ந்திருந்தான். ஆண்டவருடைய உடலை உட்கொள்வதற்கு நாம் தகுதி அற்றவர்கள் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து அதன் பிறகு நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். இரண்டாவது முக்கியமான கருத்து, ஆழமான நம்பிக்கை, அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டதினால் அந்த 101 தலைவன் சொன்னான், இயேசுவே, நீர் என் இல்லத்திற்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும் எனது பணியாளன் குணமடைவான். ஒரு வார்த்தை போதும். இன்று நான் நீங்களும் நானும் அந்த நற்கருணையில் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கும் பொழுதுதான் அந்த நற்கருணை நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க முடியும். ஏனென்றால் அழகாக ஃபுல்டன் சீன் சொல்வார், ஆண்டவருடைய முதல் திருப்பலியில் பங்கெடுத்த முதல் அந்த நபரே பாவம் யூதாசு, நற்கருணையை உட்கொண்ட பிறகு சாத்தான் உள்ளே போனான் என்று சொல்வார். அந்த முதல் திருப்பலியிலேயே தகுந்த தயாரிப்பு இல்லாமல் நற்கருணையை வாங்கினவர் தான் யூதாசு. இன்று நீங்களும் நானும் நல்ல தகுதியான மனநிலையோடு நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்கு அருமருந்தாக மாறும், திடம் கொடுக்கும் மருந்தாக உணவாக மாற முடியும். அன்பு நெஞ்சங்களே, இன்று கொரோனா காலத்தினால பல நபர்கள் கோவிலுக்கு வருவது கிடையாது, டிவி மாஸ் பார்த்தா போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அனுபவத்தில் சொல்கிறேன், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, நமது ஆன்மீக வாழ்க்கை கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை விண்ணகத்தை நோக்கிய வாழ்க்கையாக அமைய வேண்டுமென்றால் காலை கண் விழித்தவுடன் நாம் உண்கின்ற முதல் உணவு ஆண்டவருடைய உடலாக இருக்க வேண்டும். காலை கண் விழித்தவுடன் நாம் பார்க்கின்ற அல்லது தியானிக்கின்ற முதல் நபர் ஆண்டவராக இருக்க வேண்டும். அதே போல நாம் கண் விழித்தவுடன் கேட்கின்ற முதல் வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும், இறை வார்த்தையாக இருக்க வேண்டும். இறுதியாக நாம் கண் விழித்தவுடன் இருக்கின்ற அல்லது ஜெபிக்கின்ற தியானிக்கின்ற இடம் கோவிலாக இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் அன்பு நெஞ்சங்களை, எனக்கு தெரிஞ்சு பல பேர் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 பூசை கிடைச்சாலும் பரவாயில்ல சாமி அப்படின்ட்டு ஓடி ஆடுவாங்க. அது பனியாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அதை பொறுப்பொருத்தாமல் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சைக்கிளில் போனியெல்லாம் பூசை திருப்பலியில் பங்கெடுத்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்று சொல்கின்றேன் என்று கோபித்துக்கு நீங்கள் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். அன்பு நெஞ்சங்களே, நற்கருணை ஆண்டவர் மீது இருக்கின்ற பக்தி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகின்றது. என்னை போன்ற குருக்களாக இருக்கலாம், அருட்சகோதரிகளாக இருக்கலாம், உங்களை போன்ற இறை மக்களாக இருக்கலாம், வாழ்க்கையில் தோய்வு வந்து தோல்வியை நீங்கள் அனுபவித்து ஒன்றும் அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்கிறதே என்று நீங்கள் நொந்து போகும் பொழுது தயவு செய்து நற்கருணை ஆண்டவரை நாடுங்கள். அவர் திருமுன் மண்டையிட்டு ஜெபித்து பாருங்கள். உயிருள்ள ஆண்டவர், இன்று எத்தனையோ புதுமைகள் நற்கருணை ஆண்டவருடைய புதுமைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. எல்லோருக்கும் புதுமை நடக்கிறது. ஏன் எனக்கு நடக்கவில்லை என்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் ஆழமாக இல்லை. இந்த கொரோனா காலத்தில் நாவில் நற்கருணை உட்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி கரங்களிலே கொடுக்கின்றார்கள். ஆனால் எவ்வளவு அலட்சியம், எவ்வளவு பக்தியற்ற தன்மை நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது. அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நாள் ஆண்டவருடைய திருவிருந்தில் நாம் அனைவரும் பங்கெடுக்கப் போகிறோம். ஒருவேளை நேரடியாக ஆண்டவருடைய உணவை நீங்கள் பெற முடியாவிட்டாலும், உங்களுடைய பேராவல், பேராசை, ஆசை நன்மையை நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். அந்த ஆண்டவர் நிச்சயமாக இந்த இணையதளத்தின் வழியாக, இந்த காட்சியின் வழியாக அந்த நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றப்பட இருக்கின்றார். அந்த எழுந்தேற்ற நேரத்தின் மீது உருக்கமாக வேண்டி ஜெபியுங்கள். கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நம்பினோர் என்றுமே அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டடையாமல், அனுபவிக்காமல் போக மாட்டார்கள். நம்பினோருக்கு வாழ்வு உண்டு. நற்கருணை ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்தவர்களாக அந்த நற்கருணை ஆண்டவரை என்றும் எப்பொழுதும் உற்சாகமாக ஆராதிக்கக்கூடிய மன்னகத்தில் வாழும் சம்மனசுகளாக வாழ வர வேண்டியது திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமே.
வருமா